الحمد لله الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا محمدا عبده ورسوله صلى الله على محمد وعلى آله وصحبه أجمعين أما بعد قال الله تعالى في قرآنه الكريم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم أم حسبت أن أصحاب الكهف والرقيم كانوا من آياتنا عجبا صدق الله مولانا العظيم قال النبي صلى الله عليه وسلم من قرأ سورة الكهف في يوم الجمعة الله له من النور ما بين جمعتين وفي رواية غفر له ما بين جمعتين صدق رسول الله صلى الله عليه وسلم அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய அல்லாஹு சுப்ஹானஹு தஆலாவுடைய திருநாமத்தால் குத்துபா பிரசங்கத்தை ஆரம்பம் செய்கின்றேன். எல்லா புகழும் உலகத்தை படைத்து ஆளும் சர்வ ஆற்றல்களும் சக்திகளும் பொருந்திய அல்லாஹு சுப்ஹானஹு தஆலா ஒருவனுக்கு என்றென்றும் உரித்தானது. அல்ஹம்துலில்லாஹ். ஸலவாத்தும் சலாமும் அகில உலகத்திற்கும் ரஹ்மத்தாக அனுப்பப்பட்ட எங்கள் கண்மணி நாயகம் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய கிளையார்கள் தோழர்கள் தொடர்ந்தவர்கள் அனைவர் மீதும் அல்லாஹுவினுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் உண்டாவதா. ஜும்மாவுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக அல்லாஹ்வுடைய இந்த அழகிய மாளிகையிலே நேரகாலத்தோடு வந்து அமர்ந்திருக்கின்ற அல்லாஹு சுப்ஹானஹு தஆலாவுடைய நல்லடியார்களே, அல்லாஹு சுப்ஹானஹு தஆலாவை பயந்து தக்வாவோடு உள்ளச்சத்தோடு எவைகளை நமக்கு பர்வுகளாக கடமைகளாக ஆக்கியிருக்கின்றானோ அவைகளை எடுத்து நடக்குமாறும், எவைகளை தடை செய்திருக்கின்றானோ, பாவங்கள் என்று அறிவித்திருக்கின்றானோ, ஹராம் என்று தடை விதித்திருக்கின்றானோ அப்படியான காரியங்களிலிருந்து விலகி ஒதுங்கி நடந்து கொள்ளுமாறு எனக்கும் உங்களுக்கும் நான் வசியம் செய்கின்றேன். அன்பான அல்லாஹு சுப்ஹானஹு தஆலாவுடைய நல்லடியார்களே, அல்லாஹு சுப்ஹானஹு தஆலா முஸ்லிம்கள் மீது கொண்ட அன்பின் காரணமாக சில காலங்களை அதிகமான நன்மைகளை சம்பாதித்துக் கொள்ளக்கூடிய காலங்களாக அமைத்திருக்கிறார். வருடத்திலே ரமலானுடைய மாதத்தை அமைத்திருக்கிறார். வாரத்திலே வெள்ளிக்கிழமை நாளை அமைத்திருக்கிறார். ரமலானுடைய காலம் என்பது முஸ்லிம்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரியதொரு மறுமலர்ச்சியை கொண்டு வரக்கூடிய ஒரு மாதம். நினைத்து பார்க்க முடியாத அளவு ஏராளமான நன்மைகளை தெரியக்கூடிய ஒரு மாதம்தான் இந்த ரமலானுடைய மாதம். அந்த மாதத்தை எல்லோரும் முழுமையாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பதற்காக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதற்கு இரண்டு மாதங்களுக்கு முன்பிருந்தே அதனை ஞாபகப்படுத்துவார்கள். அல்லாஹும்ம பாரிக் லனா ஃபி ரஜப் வ ஷஅபான் வ பல்லிகனா ரமலான். யா அல்லாஹ், ரஜப் மாதத்திலும் ஷஅபான் மாதத்திலும் எங்களுக்கு பரக்கத் செய்வாயாக, ரமலானையும் அடைகின்ற பாக்கியத்தை எங்களுக்கு தருவாயாக, ரமலானை அடைய வைப்பாயாக என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிரார்த்தனை செய்யக்கூடியவர்களாக இருந்திருக்கிறார்கள். ஏனென்றால் நாம் இந்த ரமலானுடைய மாதத்தை முழுமையாக விளங்கிக் கொள்ள முடியாவிட்டாலும் கூட அதிலே எவ்வளவு பெரிய
இரகசியங்கள், அதில் எவ்வளவு அதிகமான நன்மைகள், எவ்வளவு முஸ்லிம்களை பாதுகாக்கக்கூடிய விஷயங்கள் இருக்கின்றன என்பது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அறிந்திருக்கிறார். ஆகவேதான் அதனை இவ்வாறு அறிவித்திருக்கிறார்கள். நாங்கள் இப்பொழுது ஷாபான் மாதத்தில் இருந்து கொண்டிருக்கிறோம். ஷாபான் மாதமும் ஒரு முக்கியமான மாதம், ரமலானுக்கு ஆயத்தமாகின்ற மாதம். இந்த ஆயத்தினால் தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரமலானுக்கு பிறகு அதிகமாக நோன்பிருக்கின்ற ஒரு மாதமாக ஷாபான் மாதம் இருக்கிறது. சில காலங்களில் முழு மாதமும், ஷாபானுடைய முழு மாதமும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நோன்பிருந்திருக்கிறார்கள். காரணம், தொடர்ந்து வரக்கூடிய ரமலானையும் அந்த அளவு சங்கைப்படுத்த வேண்டும் என்பதற்காக. ஆகவே ரமலானுடைய மாதத்தில் அதனுடைய காலங்கள், நேரங்கள், சந்தர்ப்பங்கள் வீணாகிவிடக் கூடாது என்பது முஸ்லிம்கள் கவனத்தில் கொள்ள வேண்டிய ஒரு விஷயமாகும். அது மட்டுமல்ல, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி ஹஜரத் இப்னு அப்பாஸ் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லுகின்ற போது, கான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அஜ்வதன்னாஸ், மக்களில் அதிகம் மிக பெரும் கொடை வள்ளலாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திகழ்ந்தார்கள். எல்லோரையும் விட, சஹாபாக்கள் எல்லோரையும் விட மிக பெரும் கொடை வள்ளலாக, தர்மம் கொடுக்கக்கூடியவர்களாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருந்தார்கள். ஆனால் ரமலானுடைய மாதத்திலே அது மிக அதிக வேகமாக கொடுக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். வேகமாக வீசுகின்ற காற்றை போல அதிகமாக ரமலானுடைய காலத்திலே அல்லாஹ்வுடைய அடியார்கள் மீது செலவழிக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள் என்று ஹதரத் இப்னு அப்பாஸ் ரழியல்லாஹு அன்ஹும் அவர்கள் கூறுகிறார்கள். அப்படி என்றால் ரமலான் வருவதற்கு முன்பே உழைத்து சம்பாதித்து இந்த ரமலானில் மக்களுக்கு செலவழிக்க வேண்டும் என்பதற்காக, அல்லாஹ்வுடைய அடியார்களுக்கு அல்லாஹ்வுக்காக வேண்டி கொடுக்க வேண்டும் என்பதற்காக ஆயத்தப்படுத்திக் கொள்வது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வழக்கமாக இருந்திருக்கிறது. அந்த வழக்கத்தை நாமும் கை கொள்ள வேண்டும். ஆக காலங்கள் வேகமாக சென்று கொண்டிருக்கின்றன. எனவே ரமலானோட மாதம் வந்து கொண்டிருக்கிறது. அதற்கு நாமும் நம்முடைய குடும்பத்தினர்களும், சிறுவர்கள் முதல் பெரியவர்கள் வரை அனைவரும் அந்த ரமலானுடைய காலத்திலே நோன்பிருப்பது மட்டுமல்ல, அதனுடைய ஒவ்வொரு வினாடியையும் பயன்படுத்தக்கூடிய திட்டங்களையும் நாம் தீட்டிக் கொள்ள வேண்டும். அதே போல அல்லாஹு சுப்ஹானஹு தஆலா ஒவ்வொரு வாரத்திலும் ஒரு சிறப்பான நாளை நமக்கு தந்திருக்கிறான். அதுதான் வெள்ளிக்கிழமை நாள். வெள்ளிக்கிழமை நாள் என்பது முஸ்லிம்களை பொறுத்த மட்டில் ஒரு முக்கியமான ஒரு நாள். அல்லாஹு சுப்ஹானஹு தஆலா இடத்திலும் அது ஒரு முக்கியமான ஒரு நாள். ஏனென்றால் எங்களுக்கு முன்னால் வேதம் கொடுக்கப்பட்ட யஹூதிகள், முதலாவது வேதம் கொடுக்கப்பட்டவர்கள் யஹூதிகள், யூதர்கள், அவர்களுக்கு அல்லாஹு சுப்ஹானஹு தஆலா சிறந்த நாளாக எடுத்துக்கொள்ளுமாறு வெள்ளிக்கிழமையை கொடுத்தான். ஆனால் அவர்கள் கருத்து முரண்பாடுபட்டு சனிக்கிழமையை சிறந்த நாளாக ஆக்கிக் கொண்டார்கள். அடுத்து வந்த சமுதாயமான ஹதரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய சமுதாயத்தினருக்கு, நசாராக்களுக்கு, அல்லாஹு தஆலா இதே போல வெள்ளிக்கிழமை நாளை தான் சிறப்பான நாளாக கொடுத்தார். அவர்களும் கருத்து முரண்பாடுபட்டு ஞாயிற்றுக்கிழமையை சிறப்பான நாளாக அவர்களுக்கு ஆக்கிக் கொண்டார்கள். அதற்கு பிறகு வந்த இறுதியாக வந்த இறுதி உம்மத்தினராகிய எங்களுக்கு அல்லாஹு சுப்ஹானஹு தஆலா இந்த வெள்ளிக்கிழமை நாளை சிறப்பான ஒரு நாளாக ஆக்கி தந்தான். இதன் மூலமாக நாங்கள் பிந்திய சமுதாயமாக இருந்தாலும் நாங்கள் தான் மறுமையிலே முந்தக்கூடிய சமுதாயமாக, முதலில் சுவர்க்கம் செல்லக்கூடிய சமுதாயமாக இருப்போம் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார். அல்லாஹு சுப்ஹானஹு தஆலா இடத்திலே இந்த நாளுக்கு முக்கியத்துவம் இருப்பதன் காரணமாகத்தான் முதலாவது வேதம் கொடுக்கப்பட்ட யஹூதிகளுக்கு கொடுத்தான், அவர்கள் கருத்து முரண்பாடு பட்டு விட்டார்கள். இரண்டாவது வேதம் கொடுக்கப்பட்ட நசாராக்களுக்கு கொடுத்தான், அவர்களும் கருத்து முரண்பாடு பட்டார்கள். மூன்றாவதாக அல்லாஹ்வுடைய அன்புக்குரியவர்களாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உம்மத்தினர்கள் ஆகிவிட்டார்கள். அல்லாஹு சுப்ஹானஹு தஆலாவுடைய தீர்ப்பை ஏற்றுக்கொண்டதன் காரணமாக ஏன் வெள்ளிக்கிழமை சிறப்பான ஒரு நாளாக அல்லது அது ஒரு முக்கியத்துவம் பெற்ற நாளாக இருக்கிறது என்பதை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லும் பொழுது, கைரு யௌமின் தலஅத் அலைஹி ஷம்சு யௌமுல் ஜுமா ஃபீஹி குலிக ஆதம் ஃபீஹி உதுகுலல் ஜன்னா ஃபீஹி உக்ருஜ மின்ஹா வலா தகூமு ஸாஅது இல்லா ஃபீ யௌமில் ஜுமா. சூரியன் உதிக்கின்ற நாட்களிலே வெள்ளிக்கிழமை நாளை விட சிறந்த ஒரு நாள் கிடையாது. இதிலேதான் ஹதரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் படைக்கப்பட்டார்கள். இந்த நாளில் தான் அவர்கள் சுவர்க்கத்திற்கு அனுப்பப்பட்டார்கள். இதே நாளில் தான் அவர்கள் சுவர்க்கத்தில் இருந்து வெளியேற்றப்பட்டார்கள். அதே போல இதே நாளில் தான் மறுமை நாள் உண்டாகும், இறுதி நாள் உண்டாகும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இன்னொரு ஹதீஸிலே வெள்ளிக்கிழமை நாள் என்பது சாதாரணமான ஒரு நாள் அல்ல, அன்றைய நாளில் உலக முடிவு ஏற்பட்டு விடுமோ என்று மனிதர்களையும் ஜின்களையும் தவிர மற்ற அனைத்து படைப்புகளும் மலக்குகள் உட்பட பயந்து கொண்டே இருக்கிறார்கள். ஏனென்றால் ஒரு வெள்ளிக்கிழமை தான் இந்த உலக அழிவு ஏற்படும். ஆக ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் ஏனைய படைப்புகள் மலக்குகள் உட்பட பயந்து கொண்டிருக்கிறார்கள். நாம் பயப்படாமல் இருந்து கொண்டிருக்கிறோம். அன்பான அல்லாஹு சுப்ஹானஹு வதஆலா இன்னடியார்களே, அந்த வகையிலே சிறப்பான ஒரு நாளாக இந்த நாள் இருக்கிறது என்பது மட்டுமல்ல, யகூதிகள் சனிக்கிழமையை சிறந்த நாளாக ஆக்கிக் கொண்டார்கள். அன்றைய நாளில் அவர்கள் இபாதத் செய்வதை கடமையாக ஆக்கிக் கொண்டார்கள். ஒரு சனிக்கிழமை அவர்கள் இபாதத் செய்யாமல் மீன்பிடித்தார்கள். அதன் காரணமாக அவர்களை அல்லாஹு தஆலா குரங்குகளாக மாற்றி சீரழிய வைத்து அழித்து விட்டான். அவர்களுடைய சிறப்பான நாளை அவர்கள் கண்ணியப்படுத்தாதன் காரணமாக அவர்களை அல்லாஹு தஆலா குரங்குகளாக மாற்றினான். அல்லாஹு சுப்ஹானஹு தஆலா தந்த வெள்ளிக்கிழமை நாளை அதனுடைய அபாதத்துக்களை சரியாக செய்யாமல் விட்டால் அப்படியான தண்டனை எதிர்பார்க்கலாம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், வெள்ளிக்கிழமை ஜுமாவை தவற விடுகின்றவர்களுடைய உள்ளங்கள் சீல் வைக்கப்படும், முத்திரையிடப்படும் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எச்சரிக்கை செய்திருக்கிறார்கள். இதே போல வெள்ளிக்கிழமை நாளில் சாதாரணமாக நாங்கள் சூரா கஹ்ஃப் ஓதி வருவது வழக்கமாக இருக்கிறது. நீங்களும் ஓதி இருப்பீர்கள். சூரா கஹ்ஃப் வழமையாக ஓதி வருவது சுன்னத்தாக ஆக்கப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்ல, சூரா கஹ்ஃபை ஓதி வரக்கூடியவர்கள் தஜ்ஜாலுடைய சோதனைகளிலிருந்து பாதுகாப்பு பெறுவார்கள். உலகத்திலே எத்தனையோ சோதனைகள் இருக்கின்றன, எவ்வளவு சோதனைகள் எல்லாம் நாம் பார்த்திருக்கிறோம், கேட்டிருக்கிறோம், இன்னும் வரவும் இருக்கிறது. இது எல்லா சோதனைகளிலும் மிகப்பெரியதொரு சோதனை தான் தஜ்ஜாலுடைய சோதனை. மா பைன கல்கி ஆதம இலா கியாமி ஸாஅதி அம்ருன் அக்பர மின தஜ்ஜால். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் படைக்கப்பட்ட பிறகு கியாமத்துடைய நாள் வரைக்கும் தஜ்ஜாலுடைய மிகப்பெரிய குழப்பத்தை விட பெரியதொரு குழப்பம் கிடையாது, அதை விட மிகப்பெரிய ஒரு சோதனை கிடையாது என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். தஜ்ஜாலுடைய சோதனை எப்படி இருக்கும்? தஜ்ஜால் என்பவன் ஒரு அழகிய வாலிபன். அது மட்டுமல்ல, அவனை யகூதிகள் பின்தொடர்வார்கள். உலகத்திலே இன்று எங்களுக்கு தெரியும், யகூதிகள் பின்தொடர்ந்தால் உலகத்தில் எப்படியான அநியாயங்கள் எல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது என்று. இந்த உலகத்திலே நடக்கின்ற சீரழிவுகள் எல்லாம் யகூதிகளுடைய பின்னணியில் தான் நடந்து கொண்டிருக்கிறது. எந்த சீரழிவை எடுத்துக்கொண்டாலும் சரிதான். ஆகவே அந்த தஜ்ஜாலோடு இந்த யகூதிகளும் சேர்ந்து கொள்வார்கள். தஜ்ஜால் வருகின்ற காலத்திலே அவனிடத்தில் தான் பொருளாதாரம், செல்வம் எல்லாம் இருக்கும். செல்வத்தை எல்லாம் அவன்தான் கண்ட்ரோல் பண்ணுவான். எனவே அவனுடைய கையில் தான் செல்வம் இருக்கும். அவனை ஏற்றுக்கொள்ளக்கூடியவர்கள் செல்வத்திலே மிதப்பார்கள், அவனை மறுப்பவர்கள் வறுமையிலும் கஷ்டத்திலும் துன்பத்திலும் இருப்பார்கள். அது மட்டுமல்ல, வானத்தை பார்த்து மழை பொழி என்றால் மழை பொழியும், பூமியை பார்த்து உன்னுடைய சொத்துக்களை எல்லாம் வெளியாக்கு என்றால் தங்கம் வெள்ளி எல்லாவற்றையும் வெளியாக்கும், மரங்கள் பழங்கள் இவை அனைத்தையும் வெளியாக்கும். இவ்வாறான அற்புதங்களையும் காட்டிக்கொண்டு சொத்துக்களையும் வைத்துக் கொண்டு மக்களுக்கு மத்தியிலே அவன் வந்து இவ்வாறு அழைத்துக் கொண்டிருப்பான். சாதாரணமா நாங்கள் பார்க்கிறோம், அதிகமான மக்கள் செல்வம் பணம் என்பதற்கு எவ்வளவு கீழ்த்தரமான வேலையையும் செய்வதையும் செய்ய தயாராக இருப்பதையும் நாங்கள் பார்க்கிறோம். அது குர்ஆனை வைத்து அப்படி செய்வதாக இருந்தாலும் சரி, வேறு விடயங்களை வைத்து செய்வதாக இருந்தாலும் சரி, அப்படி செய்வதை நாங்கள் பார்க்கிறோம். இப்படி மனிதன் பணத்திற்காக அழைகின்ற போது தஜ்ஜால் அவன் அனைத்தையும் உங்களுக்கு என்ன ஏற்றுக்கொள்ளுங்கள் உங்களுக்கு தருகிறேன் என்றால் யார் அதிலிருந்து தப்ப முடியும்? ஏனென்றால் அவனை அவனோடு சேர்ந்து கொண்டால் மாத்திரம்தான் வசதியாக வாய்ப்பாக வாழ முடியும். ஆகவே இதுதான் உலகத்தில் மிகப்பெரிய சோதனை என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார். சாதாரண சிறிய ஒரு அற்புதத்தை காட்டினாலே மக்கள் அவர்களுக்கு பின்னால் போகிறார்கள். வானத்தை பார்த்து மழை பொழி என்றால் மழை பொழிந்தால் அது எப்படி ஆச்சரியமாக இருக்கும்? பூமியை பார்த்து அவனுடைய மரங்களை வெளியாக்கின்றால் பல மரங்களும் தோட்டங்களும் துறவுகளும் உண்டானால் எப்படி இருக்கும்? பூமியில் இருந்து தங்கமும் வெள்ளியும் வெளியானால் எப்படி இருக்கும்? மக்கள் தங்கம் வெள்ளி வருகிறது என்று கேள்விப்படும் பொழுது எப்படியெல்லாம் அலை பாய்ந்து திரிகிறார்கள். ஆகவே இது மிகப்பெரிய ஒரு சோதனையாக இருக்கும். இந்த தஜ்ஜாலுடைய சோதனையிலிருந்து உறுதியான ஈமான் உள்ள அடியார்கள் மாத்திரம்தான் தப்பித்துக் கொள்வார்கள். அந்த தஜ்ஜாலுடைய சோதனையிலிருந்து பாதுகாப்பு பெறுவதற்கு மூன்று வழிகள் இருக்கின்றன. ஒன்று, மக்காவிலே போய் தஞ்சமடைய வேண்டும். இரண்டாவது, மதீனாவிலே போய் தஞ்சமடைய வேண்டும். இந்த இரண்டு பிரதேசங்களையும் மலக்குகள் மூலமாக அல்லாஹ் பாதுகாப்பான், அவனுக்கு அங்கே பிரவேசிக்க முடியாது. மூன்றாவது, சூரா கஹஃப் தொடர்ந்து ஓதி வருவதன் மூலம் அந்த சூரா கஹஃப் தரக்கூடிய படிப்பினைகளை நாங்கள் உணர்ந்து கொள்வதன் மூலம், அந்த படிப்பினைகளை நாங்கள் எடுத்துக்கொள்வதன் மூலம் அந்த ஈமானிய உறுதி, அந்த தியாக உறுதியை நாங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். அன்பான அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா உடையார்களே, இந்த வகையிலே தஜ்ஜாலுடைய அந்த சோதனையிலிருந்து பாதுகாப்பு பெறுவதற்கு சூரா கஹஃபை நாங்கள் ஓதி வர வேண்டும். சூரா கஹஃபிலே அல்லாஹு சுப்ஹானஹு தஆலா சில எச்சரிக்கைகளையும் எடுத்துக் கொண்டிருக்கிறான், அதே போல சில சோபனங்களையும் எடுத்துக் கொண்டிருக்கிறான். அல்லாஹுவை ஈமான் கொண்டு சாலிஹான அமல் செய்து அதிலே உறுதியாக இருக்கக்கூடியவர்களுக்கு எவ்வாறான பிரதிபலனங்கள் எல்லாம் இருக்கிறது என்பதை இந்த சூரா கஹஃபிலே அல்லாஹு சுப்ஹானஹு தஆலா சொல்லி காட்டுகிறான். சுருக்கமாக அதில் சொல்லப்படக்கூடிய சில விஷயங்களை நாங்கள் பார்ப்போம். முதலாவது, சூரா கஹஃப் என்பது அந்த பெயரிலேயே ஒரு வரலாறு தங்கி இருக்கிறது. கஹஃப் என்பது குகை, சூரா கஹஃபிலே குகை வாசிகளை பற்றி சொல்லப்படுகிறது. யஹூதிகள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே வந்து மூன்று கேள்விகள் கேட்டார்கள். அதில் ஒன்று, குகைவாசிகள் என்றால் யார்? இன்னொன்று கேட்டார்கள், ஹிளர் அலைஹிஸ்ஸலாம் என்றால் யார்? இன்னொன்று கேட்டார்கள், துல்கர்னைன் என்றால் யார் என்று. இதற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நாளை விடை சொல்வதாக சொன்னார்கள். மறுநாள் வஹி வரவில்லை, வஹி வரும் என்ற நம்பிக்கையில் சொன்னார்கள், வஹி வரவில்லை. பல நாட்கள் வஹி வரவில்லை. குரைஷியர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நையாண்டி செய்ய ஆரம்பித்து விட்டார்கள். இவர் நபி என்று சொல்லிக் கொண்டிருந்தார், இப்பொழுது இவருடைய உண்மை வெளியாகிவிட்டது என்று நையாண்டி செய்து கொண்டிருந்தார்கள். சில நாட்களுக்கு பிறகு சூரா கஹஃபை அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா இறக்கி அதற்குரிய விடைகளை சொன்னார். ஏன் இந்த சூராவை இறக்குவதற்கு காலம் தாமதித்தது என்பதையும் அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டினார். இதிலே முதலாவது வரக்கூடிய சூரா கஹஃபிலே வரக்கூடிய குகைவாசிகள் இவர்கள் யார்? ஹதரத் ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை பின்பற்றிய சில வாலிபர்கள். ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு பிறகு ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய மார்க்கத்தை மிக சரியாக மக்கள் பின்பற்றி வந்தார்கள். அந்த காலத்திலே தக்கியானூஸ் என்ற ஒரு மன்னன் இருந்தான். அவன் அதிலே சிலை வணக்கத்தையும் ஷிருக்கையும் ஏற்படுத்தினான், ஏற்படுத்தி அதன் பக்கம் மக்களை அழைத்துக் கொண்டிருந்தான். சில வாலிபர்கள் அந்த மன்னனுக்கு முன்னால் எழும்பி நின்று சொன்னார்கள், எங்களை படைத்த ரப்புல் ஆலமீன் அல்லாஹு சுப்ஹானஹு தஆலா, அவனை அன்றி நாங்கள் யாரையும் வணங்க மாட்டோம், அவனை அன்றி அவனுக்கு எடை வைப்பதற்கு எந்த ஆதாரமும் கிடையாது என்று அந்த அரசனுக்கு முன்னால் உறுதியாக சொன்னார்கள். சொன்ன போது அந்த அரசன் இவர்களை பயமுறுத்தினான், இவர்களை கொலை செய்வதற்கு தயாரானான். அப்பொழுது இவர்கள் என்ன செய்தார்கள், அந்த ஊரை விட்டும் வெளியாகி ஒரு மலை குகையிலே வந்து தங்கினார்கள். இவர்கள் உள்ளே போய் தங்கும் போது இவர்களுக்கு அல்லாஹு சுப்ஹானஹு வதஆலா தூக்கத்தை கொடுத்தான், இவர்கள் தூங்கிவிட்டார்கள். அதனை பற்றி குர்ஆன்ல அல்லாஹு சுப்ஹானஹு வதஆலா கஹஃபிலே சொல்லும் பொழுது, நஹ்னு நக்ஸு அலைக நபஹும் பில் ஹக் இன்னஹும் ஃபித்யதுன் ஆமனு பிரப்பிஹிம் வஜித்னாஹும் ஹுதா. அந்த வாலிபர்களுடைய சம்பவங்களை நாங்கள் உங்களுக்கு சொல்கிறோம். அந்த சில வாலிபர்கள் அல்லாஹுவை ரப்பை விசுவாசம் கொண்டார்கள், அவர்களுக்கு நாங்கள் நேர்வழியை அதிகப்படுத்தினோம். மேலும் அல்லாஹு சுப்ஹானஹு வதஆலா சொல்கிறான், அம் ஹஸிப்த அன் அஸ்ஹாபல் கஹ்ஃபி வர்ரகீமி கானூ மின் ஆயாத்தினா அஜபா. அந்த குகைவாசிகளும் அவர்களுடைய ஏடுகளும், அவர்கள் உண்மையான இஞ்சியினுடைய ஏடுகளையும் எடுத்து சென்றிருந்தார்கள். அந்த குகைவாசிகளும் அந்த ஏடுகளும் எங்களுடைய ஆச்சரியமான அத்தாட்சிகள் என்று நீங்கள் எண்ணுகிறீர்களா என்று கேட்டுவிட்டு இந்த சம்பவத்தை அல்லாஹு சுப்ஹானஹு வதஆலா சொல்லி காட்டுகிறார். இந்த குகையிலே சென்று அவர்கள் தூங்கினார்கள், தூங்கி பின்பு எழுந்தார்கள். எழுந்த பிறகு அவர்கள் وَكَذَلِكَ بَعَثْنَاهُمْ لِيَتَسَاءَلُوا بَيْنَهُمْ قَالَ قَائِلٌ كَمْ لَبِثْتُمْ قَالُوا لَبِثْنَا يَوْمًا أَوْ بَعْضَ يَوْمٍ قَالُوا رَبُّكُمْ أَعْلَمُ بِمَا لَبِثْتُمْ. அவர்கள் எழுப்பி கேட்டார்கள், நாங்கள் எவ்வளவு நேரம் தூங்கி இருப்போம். அதிலே மற்றவர்கள் சொன்னார்கள், ஒரு நாள் அல்லது ஒரு நாளின் சில பகுதி தூங்கி இருப்போம் என்று சொன்னார்கள். பொதுவாக தூக்கம் என்பது எவ்வளவு காலம், ஒரு இரவு தூங்கலாம் அல்லது ஒரு இரவும் ஒரு பகலும் தூங்கலாம், அதற்கு மேல் தூங்க முடியாது. அதுக்கு மேலும் வாரக்கணக்கில் தூங்குவது என்பது நடக்க முடியாத ஒரு விஷயம். ஆனால் இவர்கள் பேசிக் கொள்கிறார்கள், நாங்கள் எவ்வளவு காலம் தூங்கினோம், ஒரு காலை ஒரு ஒரு நாள் அல்லது ஒரு நாளில் ஒரு பகுதி தூங்கினோம் என்று சொல்லிவிட்டு சொன்னார்கள், நாம் எவ்வளவு காலம் தூங்கினோம் என்பதை அல்லாஹு சுப்ஹானஹு வதஆலா மட்டும்தான் அறிவான் என்று சொன்னார்கள். அல்லாஹு சுப்ஹானஹு வதஆலா அவர்கள் தூங்கிய காலத்தை சொல்கிறான், வலபிசு ஃபீ கஹ்ஃபிஹிம் தலாதமியத்தின் சினீன் வஸ்தாது திசா. அவர்கள் எவ்வளவு காலம் தூங்கினார்கள் தெரியுமா, 300 வருஷம் தூங்கினார்கள். 300 வருஷம் தூங்கினார்கள், ஆனால் அவர்கள் அன்று தூங்கியதை போன்றுதான் அவர்களுக்கு இருந்தது. 300 வருஷம் தூங்குவது என்பது சாதாரணமான ஒரு விஷயம் அல்ல. 300 வருஷம் தூங்கினால் சாதாரணமாக ஒரு நோயாளி ஒரு கட்டிலே ஒரே படுக்கையாக இருந்தால் அவருடைய முதுகிலும் அவருடைய உடம்பிலும் புண்கள் வர ஆரம்பித்து விடும். இவர்கள் 300 வருடங்கள் தூங்கி இருக்கிறார்கள், ஆனால் அன்று தூங்கும் பொழுது என்ன வாலிபர்களாக தூங்கினார்களோ அதே வாலிபர்களாகத்தான் அவர்கள் எழும்பினார்கள். இவர்கள் தூங்கிய காலத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா இந்த 300 வருடங்கள் என்று சொல்கிறான். ஆங்கில கணக்குப்படி 300 வருடங்கள், ஆங்கில வருடம் 300 என்றால் அதை இஸ்லாமிய கணக்குப்படி பார்த்தால் அது 309 வருடங்கள் என்றால், ஆங்கில வருடம் 365 நாட்கள் ஒரு வருடம், இஸ்லாமிய கணக்குப்படி 354 நாட்கள் ஒரு வருடம். ஆக இவ்வாறு அந்த கஹ்ஃப்வாசிகள் குகைவாசிகள் அந்த குகையிலே தூங்கி அதற்கு பிறகு இறுதியாக அவர்களை பற்றிய செய்தி அந்த இருந்த மக்களுக்கு அறிவித்ததுக்கு பிறகு அவர்களை அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா மீண்டும் தூங்க வைத்து மரணிக்க செய்ததாக இந்த சூரா சொல்கிறது. இதிலே அநியாயக்கார அரசர்கள் அல்லது அநியாயக்காரர்கள் வருகின்ற போது உங்களை நீங்கள் பாதுகாத்துக் கொள்வதற்கு நீங்கள் எவ்வாறான நடவடிக்கைகளை மேற்கொள்ளலாம் என்பதை பற்றி சூரா கஹ்ஃபின் மூலமாக இந்த குகைவாசிகளின் மூலமாக அல்லாஹு சுப்ஹானஹு வதஆலா ஒரு படிப்பினையை தருகிறான். என்பது மட்டுமல்ல, எப்படி மரணித்தவர்களை எழுப்புவான், எப்படி மனிதர்களுக்கு உணவளிப்பான், 300 வருடங்கள் தூங்கினார்கள், எப்படி அல்லாஹு தஆலா அவர்களுக்கு உணவளித்தார், அந்த 300 வருடங்களும் அவருடைய வயது செல்லாமல் எப்படி இருந்தது, அவர்கள் எப்படி வாலிபர்களாக இருந்தார்கள் போன்ற விஷயங்களை இந்த கஹ்ஃப்வாசிகளுடைய வரலாற்றிலே அல்லாஹு சுப்ஹானஹு வதஆலா சொல்லி காட்டுகிறான். இதனை நாங்கள் மீண்டும் மீண்டும் படிக்கின்ற போது, ஓதுகின்ற போது, அதை தெரிந்து கொள்ளுகின்ற போது அல்லாஹு சுப்ஹானஹு தஆலாவுடைய அந்த குதிரத்துக்களை, சக்திகளை, அவனை நம்பியவர்களை அவன் எப்படி பாதுகாப்பான் என்பதையும் நாங்கள் எங்களுடைய ஈமானை வளர்த்துக் கொள்வதற்கு இது ஒரு அடிப்படை காரணமாக அமைகிறது. இரண்டாவது விஷயம் அதில் சொல்லப்படுகிறது, எங்களுக்கு மிகவும் தேவையான ஒரு விஷயம், எங்களை பொறுத்த மட்டிலே நாங்கள் பொதுவாக சொல்வதென்று, இது என்னுடைய வீடு, இது என்னுடைய சொத்து, என்னுடைய வாகனம், இதெல்லாம் என்னுடையது, நான் சம்பாதித்தது, என்னுடையது நான் சம்பாதித்தது என்று ஒரு மனிதன் பெருமை பாராட்டுவதை அல்லாஹு தஆலா விரும்புவதே இல்லை என்பதை அடுத்த ஒரு சம்பவத்திலே அல்லாஹு சுப்ஹானஹு தஆலா சொல்லி காட்டுகிறார். وَضَرِبْ لَهُمْ مَثَلًا رَجُلَيْنِ جَعَلْنَا لِأَحَدِهِمَا جَنَّتَيْنِ مِنْ أَعْنَابٍ وَحَفَفْنَاهُمَا بِنَخْلٍ وَجَعَلْنَا بَيْنَهُمَا زَرْعًا كِلْتَا الْجَنَّتَيْنِ آتَتْ أُكُلَهَا وَلَمْ تَظْلِمْ مِنْهُ شَيْئًا فَفَجَّرْنَا خِلَالَهُمَا نَهَرًا. இரண்டு மனிதர்கள் அல்லாஹு தஆலா இரண்டு மனிதர்களை உதாரணமாக சொல்கிறார். அதில் ஒருவருக்கு ஒரு பெரும் இரண்டு தோட்டங்களை அல்லாஹு தஆலா வழங்கியிருந்தார். இரண்டு பெரும் தோட்டங்கள், அதுவும் திராட்சை தோட்டங்கள், கிரேப்ஸ் தோட்டங்கள். அந்த தோட்டங்களை சூழாக பழம் தருகின்ற ஈத்த மரச்சோலைகள், அந்த தோட்டத்தின் நடுவிலே ஏனைய தானிய வர்க்கங்கள், இவை அனைத்தும் மிக சிறப்பாக விளைந்து கொண்டிருந்தன. அந்த இரண்டு தோட்டங்களுக்கு மத்தியில் ஒரு ஆறையும் அல்லாஹு தஆலா ஓட செய்து மிக செழிப்பான இரண்டு தோட்டங்களை ஒரு அந்த மனிதனுக்கு வழங்கியிருந்தான். அந்த மனிதன் மற்ற மனிதனை சந்திக்கும் பொழுது இரண்டு பேர்களும் பேசிக் கொண்டார்கள். இந்த இரண்டு தோட்டங்களை உடைய மனிதன் சொல்கிறான், இது நான் என்னுடைய முயற்சியினால் சம்பாதித்தது, இது என்னுடைய சொத்து, இது என்னுடைய செல்வம் என்று அவன் சொன்னான். அப்பொழுது மற்ற மனிதர் சொன்னார், உன்னை மண்ணிலிருந்து படைத்த அல்லாஹ், அதற்கு பிறகு விந்திலிருந்து படைத்த அல்லாஹ், உன்னை மரணிக்க செய்யக்கூடிய அல்லாவை நீ மறுக்கிறாயா என்று கேட்ட பொழுது அவன் அதை மறுத்து கொண்டிருந்தான். பிறகு இந்த மனிதர் சொன்னார், நீ சொல்ல வேண்டும், உன்னுடைய தோட்டத்துக்குள் நுழையும் பொழுது நீ சொல்லி இருக்க வேண்டும், மாஷா அல்லாஹ் லா குவ்வத இல்லா பில்லாஹ், இது அல்லாஹ் நாடி தந்தது, இந்த செல்வம், இந்த தோட்டம், இது அல்லாஹ் நாடி தந்தது, லா குவ்வத இல்லா பில்லாஹ், அல்லாஹ்வுடைய சக்தியை தவிர வேறு சக்தி இல்லை, என்னுடைய ஆற்றல் அல்ல, இது எனக்கு அல்லாஹு தஆலா அவன் புறத்திலிருந்து தந்தது என்று நீ சொல்லியிருக்க வேண்டும் என்று மற்ற மனிதன் சொன்னான். அடுத்த நாள் பார்க்கும் பொழுது இவ்வளவு பெரிய தோட்டம், இது அழியுமா, இது இல்லாமல் போகுமா, ஒரு நாளும் இல்லாமல் போகாது என்று அவன் நினைத்துக் கொண்டிருந்த அந்த தோட்டம் மறுநாள் பார்க்கும் பொழுது அது முற்று முழுதாக அழிந்து காணப்பட்டது. அந்த நேரத்திலே அவன் தன்னுடைய கைகளை பிசைந்து கொண்டு, நான் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தியிருக்க வேண்டுமே என்று அவன் கை செய்தப்பட்டு கொண்டிருந்ததை அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா அடுத்த சம்பவத்திலே சொல்லி காட்டுகிறான். அடுத்ததாக ஒரு விஷயத்தை சொல்லி காட்டுகிறான், அதுவும் நமக்கு தேவையான ஒரு விஷயம். பொதுவாக மார்க்க விஷயத்திலே எங்களுக்கு அறிவு இருக்கிறதோ இல்லையோ தீர்ப்பு வழங்குவதற்கு மட்டும் நாங்கள் தயங்குவதில்லை. பெரிய உலமாக்கள் வழங்கிய தீர்ப்பையும் கூட நாங்கள் விமர்சிக்கின்ற ஒரு நிலையிலே நாங்கள் இருக்கிறோம். இவ்வாறு அறிவில்லாத விஷயங்களில் தலையிடுவதும் அதே போல தன்னை ஒரு பெரிய அறிவாளியாக காட்டிக்கொள்வதையும் அல்லாஹ் விரும்புவதில்லை என்பதை அடுத்த சம்பவத்திலே சொல்லி காட்டுகிறார். ஹஜ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் தங்களுடைய மக்களுக்கு பயான் செய்வதற்காக எழுமி நின்றார்கள். அப்பொழுது ஒரு வாலிபர் வந்து கேட்டார், அல்லாஹ்வுடைய ரசூலே, இப்பொழுது இந்த உலகத்திலே சிறந்த அறிவாளி யார் இருக்கிறார் என்று கேட்டார்கள். அப்பொழுது மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், நான் தான் என்று சொன்னார்கள். உண்மையில் அல்லாஹு தஆலா மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு வேதத்தை கொடுத்திருந்தான், எல்லா விதமான அறிவுகளையும் கொடுத்திருந்தான், அந்த காலத்தில் அவர்கள் தான் அறிவாளி. ஆனாலும் அல்லாஹ்தான் அறிவாளி என்று சொல்லாமல் தான் அறிவாளி என்று சொன்னதை அல்லாஹு தஆலா விரும்பவில்லை. எனவே உடனே அல்லாஹு தஆலா மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு வஹீ அறிவித்தான், உங்களை விடவும் ஒரு அடியார், அறிவாளியான ஒரு அடியார் இருக்கிறார், அவரை தேடி செல்லுங்கள் என்று ஹஜ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா பணித்தான். அதன் அடிப்படையில் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஹிளர் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை தேடி சென்று பல விஷயங்களை கற்றுக்கொண்டார்கள். அதிலே ஹிளர் அலைஹிஸ்ஸலாம் ஒரு விஷயத்தை சொல்கிறார்கள், அவர்கள் கப்பலில் போகும் பொழுது ஒரு குருவி கப்பலினுடைய ஓரத்திலே வந்திருந்து கடலிலே கொஞ்சம் தண்ணீர் குடித்து விட்டு அந்த கப்பல் ஓரத்திலே வந்திருந்தது. அதை பார்த்த ஹிளர் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்கள், மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பார்த்து, மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களே, அல்லாஹு தஆலா உங்களுக்கும் சில அறிவுகளை தந்திருக்கிறான், எனக்கும் சில அறிவுகளை தந்திருக்கிறான், ஏனைய மக்களுக்கும் சில அறிவுகளை கொடுத்திருக்கிறான், இவை அனைத்தும் எந்த அளவு என்றால் இந்த கடலில் இருந்து இந்த குருவி எவ்வளவு தண்ணீர் குடித்ததோ இதே அளவுதான் அல்லாஹ்வுடைய அறிவில் இருந்து பெறப்பட்டுள்ளது. அல்லாஹ்வுடைய அறிவு இந்த கடலை விட விசாலமானது என்பதை ஹஜ்ரத் ஹிளர் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு சொல்லி காட்டினார். அதற்கு அடுத்ததாக இன்னும் ஒரு சம்பவத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா சொல்லி காட்டுகிறான். அதுவும் நமக்கு தேவையான ஒரு சம்பவம், ஈமானை உறுதிப்படுத்தக்கூடியது, பணிவை மேற்கொள்வதற்கு உதாரணமானது. துல்கர்னைன் என்ற ஒரு அரசர், பேரரசர் பற்றிய சம்பவத்தையும் அல்லாஹு தஆலா சொல்லி காட்டினார். துல்கர்னைன் என்ற ஒரு பேரரசர், அவருக்கு நாங்கள் வயஸ் அலுவனக் அன் துல்கர்னைன் குல் ஆத்ரு அலைக்கு மின்ஹு ஜிக்ரா இன்னா மக்கன்னா லஹு ஃபில் அர்லி வாதைனாஹு மின் குல்லி ஷையின் சபபா. அவருக்கு உலகத்திலே பூமியிலே முழுமையான அதிகாரத்தை நாங்கள் கொடுத்திருந்தோம். வார்த்தையினாக மின்குள் செய்யின் சபபா, எல்லா விஷயத்தில் இருந்தும் பயன்பெறுவது எப்படி என்ற அறிவையும் அவருக்கு நாங்கள் கொடுத்திருந்தோம். உலகத்திலே யாரும் அப்படியான அதிகாரம் பெற்றவர்கள் இன்றும் இல்லை அன்றும் இல்லை. துல்கர்னைன் அவர்களுக்கு பிறகு சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அந்த அதிகாரம் பெற்றிருந்தார்கள். இந்த துல்கர்னைன் இவர்கள் தங்களுடைய படையோடு பிரயாணம் செய்தார்கள். முதலாவது மேற்கு, அதாவது மேற்கை நோக்கி பிரயாணம் செய்தார்கள். அங்கே சில மக்களை கண்டார்கள். அந்த மக்கள் மீது அல்லாஹ் முழுமையான அதிகாரம் கொடுத்தான். அவர்களுக்கு சில நீதிகளை வழங்கினார்கள். பிறகு அப்படியே சுற்றி கிழக்கு பக்கமாக சென்றார்கள். அங்கும் சில மக்களை அவர்கள் சந்தித்தார்கள். அதற்கு பிறகு இரண்டு மலைகள் சந்திக்கக்கூடிய ஒரு இடத்திற்கு சென்றார்கள். அங்கே சென்று சில மக்களை சந்தித்தார்கள். அந்த மக்கள் துல்கர்னைன் அவர்களை பார்த்து சொன்னார்கள், யஜூஜ் மௌஜூஜ் என்ற ஒரு குழுவினரால் எங்களுக்கு பெரும் தொல்லைகள் ஏற்படுகின்றன, அவர்களில் இருந்து எங்களை பாதுகாருங்கள் என்று கேட்டுக்கொண்டார்கள். துல்கர்னைன் அவர்கள் இரண்டு மலைகளுக்கு இடையில் ஒரு பெரியதொரு மதிலை கட்டினார்கள். இரும்பினாலும் செம்பினாலும் கட்டிவிட்டு அவர்கள் சொன்னார்கள், இந்த தடுப்பை அந்த யஜூஜ் மௌஜூஜ் அவர்கள், அந்த குழுவினர்கள், அந்த கூட்டம் ஏறி கடக்கவும் முடியாது, இதனை துளையிடவும் முடியாது என்று சொல்லிவிட்டு சொன்னார்கள். இது என்னுடைய அதிகாரம் என்று சொல்லவில்லை. முழு உலகத்தினுடைய அதிகாரம் அவருடைய கையில் இருந்தும் எல்லா விதமான வளங்கள் வாய்ப்புகள் இருந்தும் இது என்னுடைய அதிகாரம் அல்லது என்னுடைய சக்தி என்று சொல்லவில்லை. இது என்னுடைய ரப்பினுடைய சக்தி என்று சொன்னார்கள். இது என்னுடைய ரப்பினுடைய ரஹமத், என்னுடைய ரப்பினுடைய அந்த வாக்குறுதி வரும் பொழுது இந்த சுவர், இந்த தடுப்பு சுக்குநூறாக உடைந்து விடும் என்று துல்கர்னைன் அவர்கள் அந்த சந்தர்ப்பத்தில் சொன்னதையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா சொல்லி காட்டுகிறார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இந்த யஜூஜ் மௌஜூஜ் கூட்டத்தினர்கள் ஒவ்வொரு நாளும் இந்த துல்கர்னைன் அவர்கள் கட்டிய அந்த தடுப்பை உடைப்பதற்கு அவர்கள் உடைத்துக் கொண்டே இருப்பார்கள். அதனுடைய கடைசி வரும்பொழுது மாலை ஆகிவிடும், நாளை வந்து இதனை உடைப்போம் என்று சொல்வார்கள். நாளை வந்து பார்க்கும் பொழுது ஆரம்பத்தில் இருந்த மாதிரி இருக்கும், இப்படியே தொடர்ந்து இருந்து கொண்டே இருக்கும். எப்பொழுது அல்லாஹ்வுடைய வாக்குறுதி வருமோ, யஜூஜ் மௌஜூஜ் கூட்டத்தினர்கள் எப்பொழுது வெளியாக வேண்டிய நேரம் வருமோ, அந்த கடைசி நாள் அவர்கள் சொல்வார்கள். அவருடைய தலைவர் சொல்வான், இப்பொழுது முடிந்து விட்டது, இன்ஷா அல்லாஹ் நாளை வந்து இதனை நாங்கள் தூண்டுவோம் என்று சொல்வான். நாளை வந்து பார்க்கும் பொழுது அவர்கள் தோண்டிய இடத்தில் இருக்கும். அடுத்த நாள் அதனை தோண்டி அதனை உடைத்து முடித்து விட்டு வெளியேற ஆரம்பிப்பார்கள். அவர்கள் எப்படி வெளியேறுவார்கள் என்பதை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லும் பொழுது, வெளியேறுவார்கள், நீர்நிலைகளை காண்பார்கள், தண்ணீர் உள்ள ஆறுகள், குளங்கள், கடலை காண்பார்கள், அவை அனைத்தையும் குடித்து முடிப்பார்கள், காண்கின்ற மனிதர்களை எல்லாம் கொன்று முடிப்பார்கள். அவர்களில் முதல் முன்னால் போகக்கூடியவர்கள் குடித்து முடிந்த பிறகு கடைசியாக வரக்கூடியவர்கள் பார்த்து சொல்வார்கள், ஏதோ ஒரு காலத்தில் இந்த இடத்தில் கடல் இருந்திருக்கும், ஏதோ ஒரு காலத்தில் இந்த இடத்திலே நீர் இருந்திருக்கும் என்ற அளவு அவர்கள் உலகத்திலே அழிச்சாட்டியம் செய்யக்கூடியவர்களாக இருப்பார்கள். அவர்கள் வெளியாகுவதற்கு இன்ஷா அல்லாஹ் ஒரு காரணம். அதே போல இந்த சூரா கஹஃபில் உள்ள விஷயங்களை அல்லாஹு தஆலா தாமதப்படுத்தி இதற்கும் அல்லாஹ் சொல்கிறான், வலா தகூலுன் லிஷயின் இன்னி தா இன்னி ஃபாயிலும் ஜாலிக கதா இல்லா அய்யஷா அல்லாஹ். சாதாரணமாக நாங்கள் இன்ஷா அல்லாஹ் இந்த வார்த்தையை மிக சாதுவ சாதாரணமாக பாவிக்கிறோம், ஏமாற்றுவதற்கு கூட அதை பாவிக்கிறோம். மிகப்பெரிய ஒரு பாரமான ஒரு விஷயத்தை மிக இலகுவாக நாங்கள் எடுத்துக்கொண்டிருக்கிறோம். அல்லாஹ்வுடைய ரசூல், அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை உலகத்தில் நிலைநிறுத்த வந்தவர்கள், அதற்காக மிக அதிகமான பாடுபட்டவர்கள். அந்த யகுதிகளுக்கு உடனடியாக அவர்கள் விடை சொல்லியிருக்க வேண்டுமானால் அல்லாஹ் உடனே விடையை கொடுக்கவில்லை, அதை தாமதித்ததுக்கு காரணம் சொல்கிறான், நீங்கள் இன்ஷா அல்லாஹ் சொல்லாமல் எந்த ஒரு விஷயத்தையும் செய்ய வேண்டாம். நாளைக்கு செய்வேன் என்பதை இன்ஷா அல்லாஹ் என்று சொல்லாமல் நாளைக்கு செய்கிறேன், நாளைக்கு சொல்கிறேன், நாளைக்கு செய்வேன் என்று நீங்கள் சொல்ல வேண்டாம். அவ்வாறு மறந்து சொன்னால் மீண்டும் அல்லாஹ்வை ஞாபகப்படுத்திக் கொள்ளுங்கள் என்பதையும் அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுகிறார். அன்பான சகோதரர்களே, சூரா கஹஃபை நாம் முழுமையாக ஓதி பார்க்கின்ற போது அதனுடைய விளக்கங்களை நாங்கள் பார்க்கின்ற பொழுது ஈமானிய உறுதி எங்களுக்கு தானாகவே ஏற்படும், ஈமானிய பிரகாசம் ஏற்படும். அந்த ஈமானிய உறுதியின் மூலமாக தஜ்ஜாலை எதிர்க்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் அடியார்களுக்கு கிடைக்கும். அந்த வகையிலே இந்த சூரா கஹஃபை அதனுடைய விளக்கத்தை நாங்கள் தெரிந்து அந்த விளக்கத்தின் அடிப்படையிலே ஈமானிய உறுதியை பெற்றுக் கொள்வதற்கு நாங்கள் முயற்சிக்க வேண்டும். அதே போல இறுதியாக அல்லாஹு தஆலா சொல்கிறான், மன் கான யர்ஜூ லிகா ரப்பிஹி ஃபல்யஅமல் அமலன் ஸாலிஹன் வலா யுஷ்ரிக் பிஇபாதத்தி ரப்பிஹி அஹதா. அல்லாஹ்வுடைய புகழை கொண்டு ஆரம்பிக்கின்ற இந்த சூரா கடைசியில் எப்படி முடிகிறது, யார் அல்லாஹ்வை சந்திக்க விரும்புகின்றார்களோ அவர்கள் அல்லாஹ்வுக்கு இணை வைக்காமல் அல்லாஹுவை மாத்திரமே வணங்கி வர வேண்டும், அல்லாஹ் மாத்திரமே வணங்கி வரோம் என்ற செய்தியோடு அந்த சூரா முடிகிறது. ஆகவே இந்த விஷயங்களை தெரிந்து கொண்டு செயல்படுவதற்கு அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா நமக்கு தௌஃபிக் செய்வானாக. அதே போல தஜ்ஜாலுடைய குழப்பங்களிலிருந்து நாம் அனைவரையும் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா காப்பாற்றுவானாக. யா அல்லாஹ், எங்களுடைய பாவங்களையும் குறைகுற்றங்களையும் மன்னித்தல் புரிவாயாக. யா அல்லாஹ், நாங்கள் தெரிந்தும் தெரியாமலும் செய்த பாவங்களை மன்னிப்பாயாக. யா அல்லாஹ், ரஹ்மான உலகத்துடைய சோதனைகள் அனைத்து விட்டும் பாதுகாத்தல் புரிவாயாக. யா அல்லாஹ், ரஹ்மான குர்ஆனை அதனுடைய விளக்கத்தை தெரிந்து கொண்டு செயல்படுவதற்கு எங்களுக்கு தௌஃபிக் செய்வாயாக. குர்ஆனுடைய அடிப்படையில் எங்களுடைய வாழ்க்கையை அமைவதற்கு எங்களுக்கு தௌஃபிக் செய்வாயாக. யா அல்லாஹ் ரஹ்மானே, எங்களுக்கு முன் வந்த சமுதாயத்தினருக்கு உன்னுடைய ஈமானுக்காக எவ்வளவு உதவிகள் அவர்களுக்கு செய்தாயோ அதே போல உதவிகளை எங்களுக்கும் தந்தல் புரிவாயாக. எங்களுடைய தாய் தந்தருடைய பாவங்களையும் குறுகுற்றங்களையும் மன்னித்தல் புரிவாயாக. எங்களுடைய தாய் தந்தையர்கள் எங்களை சிறுவர்களாக இருக்கும் பொழுது எப்படி பேணி பாதுகாத்து வளர்த்தார்களோ அதுபோல அவர்களுக்கு உலகத்திலும் ஆகரத்திலும் அன்பு காட்டுவாயாக. ஃபிர்தௌஸுல் ஆலா என்ற உயர்ந்த சொன்னதிலே அவர்களை குடியிருத்தாட்டி வைப்பாயாக. ஆமீன், ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். For more lectures, visit slhub.com.